வணக்கம் தந்தை ஜார்ஜ் சிகாமணி. 25 வருடங்களுக்கு மேற்பட்ட சண்டையினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் இரு இன மக்கள் மத்தியில் ஒப்புரவு ஏற்படுவதற்கு தலத்திருச்சபை குறிப்பாக இத்தவக்காலத்தில் எடுத்து வரும் முயற்சிகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
கடந்த 30 ஆண்டுகளாக யுத்த சூழ்நிலையில் சமாதானத்தை உருவாக்க, சமாதானத்தை ஏற்படுத்த இலங்கை திருச்சபை பலவிதமான முயற்சிகளை எடுத்து வந்தது. இந்த முயற்சியின் பொழுது வடகிழக்கில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போல தெற்கிலே பாதிக்கப்பட்ட மக்கள், இவர்களை நேரடியாக சந்தித்து பலவிதமான உரையாடல்கள், பலவிதமான வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்து வந்தோம். இந்த வேலைத்திட்டத்தில் முக்கியமாக ஒரு அம்சமாக நாங்கள் கூற விரும்புவது என்னென்றால், வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தாய்மார், விதவைகள், பிள்ளைகள், இவர்களுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களை நாங்கள் தெற்கு கொண்டு வந்து தெற்கிலே வாழ்கின்ற சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்தோம். அவர்களுடைய சூழ்நிலையும் அடையாளம் கண்டுகொள்வதற்கு இதன் மூலமாக தெற்கிலே விசேஷ விதமாக யுத்தத்துக்கு சென்றிருந்த அவருடைய பிள்ளைகளுடைய தாய்மார்கள், கணவன்மார், அதே போல தந்தையர், இவர்கள் சூழ்நிலை, அவருடைய மனநிலை என்ன என்பதை அவர்கள் விசேஷ விதமாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது. இந்த நேரத்தில் நான் கண்டது ஒண்ணு என்னன்னு சொன்னா, வடகிழக்குல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த தாய்மார் போலவே, அந்த விதவைகள் போலவே, அந்த பிள்ளைகள் போலவே, தெற்கிலும் அந்த குழந்தைகள், அந்த தாய்மார், அதே விதவைகள், அதே விதமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை, ஆகவே இவர்கள் இருவரும் ஒன்றாக சந்தித்த பொழுது முதலிலே மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒருவரு ஒருவருடன் அவர்கள் உரையாட, ஒருவரு ஒருவர் ஏற்றுக்கொள்ள, இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு சில தினம் அவர்களுடன் வாழும் பொழுது அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், எங்களுடைய பிரச்சனை போலவே தான் இந்த தாய்மாருடைய பிரச்சனைகளும், இந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகளும், இந்த விதைகளுடைய பிரச்சனையும் என்று. ஆகவே அந்த நேரத்தில் இருந்து அவர்கள் பலவிதமான முயற்சிகள் எடுத்தார்கள். இந்த யுத்தத்தினால் நேரடியாக பாதிக்கப்படுவது இந்த தாய்மாரும், இந்த விதவைகள், இந்த குழந்தைகள் என்று. ஆகவே அவர்கள் மூலமாக சமாதான செய்தியை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே எமது நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும், நாட்டு தலைவர்களுக்கும் எடுத்து சொல்வதற்கு முயன்றோம். இந்த முயற்சியை மிகவும் ஒரு வெற்றிகரமான முயற்சியாக, மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு முயற்சியாக இருந்தது. ஆனால் எமது அபாகியத்துக்கு, விசேஷ விதமாக கடைசி காலகட்டத்தில் ஏற்பட்ட யுத்தத்தினால் எமது முயற்சிகளை நாங்கள் மேலெடுத்து செல்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நாங்கள் மீண்டும் முயற்சி செய்கின்றோம் இந்த முயற்சிகளை மேலெடுத்து செல்வதற்கு. விசேஷ விதமாக வடகிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவருடைய சூழ்நிலையை விளங்கிக் கொள்வது உள்ளதற்கு, தெற்கிலிருந்தும் அதே போல அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு குடும்பங்களிலே தங்களது குடும்ப தலைவர்களை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், தந்தையர் இழந்தவர்கள், இவர்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்துக்குரிய மனப்பான்மை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இப்பொழுது முயன்று கொண்டு வருகின்றோம். ஆகவே ஒருவருடைய மன நிலைமையை நாங்கள் குணமாக்குவதற்கு முயற்சி செஞ்சு கொண்டு வருகின்றோம்.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சினையை நாடு எதிர்நோக்கி வரும் இவ்வேளையில் வருகிற April 8 நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு வாக்காளர் பெருமக்களை தலத்திருச்சபை எப்படி தயாரித்து வருகின்றது?
தேர்தலின் பொழுது நாங்கள் எமது கத்தோலிக்க வாக்காளர்களை அவர்களுடைய வாக்குகளை கட்டாயம் செலுத்துமாறு நாங்கள் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இது ஒவ்வொருவருடைய ஒரு உரிமை. ஆகவே திருச்சபையானவர் விசேஷ விதமாக எமது கத்தோலிக்கர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தங்களது அந்த வாக்குரிமையை இந்த வருகின்ற தேர்தலின் பொழுது கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்பது. அதே போல நாங்கள் எமது கண்காணிப்பு வேலை திட்டத்தையும் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் செய்தது போலவே ஒரு சில மறை மாவட்டங்களை செய்வதற்கு முயல்கின்றோம். ஏனென்றால் கடந்த தேர்தலின் பொழுது மட்டக்களப்பு, அதே போல யாழ்ப்பாணம், ஸ்லாபம் என்ற அந்த மறை மாவட்டங்களிலே கண்காணிப்பு வேலைகளை எமது குருக்கள் தங்களது உதவியாளர்களுடன் மேற்கொண்டார்கள். இதையும் இந்த முறை தொடர்ந்து மற்ற மறை மாவட்டங்களிலும் நாங்கள் செய்வதற்கு முயல்கின்றோம். அதே போல வாக்கு எண்ணுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த கண்காணிப்பு வேலையில் ஈடுபடுத்துவதற்கு நாங்கள் விசேஷ விதமாக இந்த சந்தர்ப்பத்தில் பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அந்த முயற்சி கட்டாயம் இந்த முறை எங்களுக்கு கூடி வரும் என்று.
இலங்கையில் அமலமறை தியாயிகள் சபை நடத்தும் ஒரு சமூக நல மையம் சிங்கள மக்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து வருகின்றது. சிங்களவர்கள் தமிழ் மொழியை கற்காமல் இருப்பது போருக்கும் பிரிவினைக்கும் ஒரு காரணம் என்று அம்மையத்தின் குரு ஒருவர் சொல்லியிருக்கின்றார்.
இந்த காரணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது விசேஷ விதமாக இன்று இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக கருதுவது, அதாவது இந்த இன பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக நாம் கருதுவது, பல மக்கள் மத்தியிலே மற்ற மொழியை கற்கின்ற அல்ல அவற்றால் மற்ற மொழியை பேசுகின்ற திறமை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இன்று விசேஷ விதமாக ஆயர்கள் இந்த முயற்சி எடுத்து வருகின்றார்கள். அதாவது முதலாவதாக அவர்களுடைய குருக்கள், அதாவது குறுப்பட்டத்துக்கு முன்பு கட்டாயம் ஒவ்வொரு குருவானவரும் மற்ற மொழி, அதாவது சிங்கள குருக்கள் தமிழ் மொழியும் தமிழ் குருக்கள் சிங்கள மொழியும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். இந்த வகையில இதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது கண்டி மறை மாவட்டம். காரணம் என்னவென்றால் கண்டி மறை மாவட்டத்திலே அதிவணக்கத்துக்குரிய ஆயர் வியானி பெர்னாண்டோ ஆண்டகே, அவர் முதல் தொடக்கத்திலிருந்தே அவருடைய அபிஷேகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு என்னவென்றால் கட்டாயம் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு செய்து புரிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு சிங்கள குருக்களும் கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் என்று, அதே போலவே ஒவ்வொரு தமிழ் குருக்களும் சிங்களம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. ஆகவே இப்பொழுது இதை ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஏற்றுக்கொண்டு இதை செயல்படுத்துகின்றார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன் இது ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே மற்ற சபைகளிலும் இந்த இந்த முயற்சியை இப்பொழுது எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த முக்கிய உதாரணமாக இருக்கின்ற இந்த செயல்பாடு இன்று பல பாடசாலைகளிலும் அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இவ்விதமான செயல்பாடின் மூலமாக மத்தியில் இருக்கின்ற பிரிவினவாதத்தை நாங்கள் எம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதே போலவே நாங்கள் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு மற்றவர்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கிய செயல்பாடாக அமையும் என்று.
தந்தை சிகாமணி, போரினால் கடுமையாய் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் இப்போதைய நிலை எப்படி இருக்கின்றது? குறிப்பாக அந்த முள் கம்பிகளுக்குள் வாழ்ந்த அகதிகளின் நிலைமை எப்படி இருக்கின்றது?
இப்பொழுது அந்த பகுதியில் அகதி முகாம்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மீள் குடியிருப்புக்காக அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் கண்டது என்னவென்றால் ஒரு சில மக்கள் மட்டுமே இன்னும் அக்னி முகாமில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையாகவே முள் கம்பிகளால் அடைக்கப்பட்டு இல்லை. இப்பொழுது அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் வெளியிலே போகின்ற ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. ஆகவே அரசாங்கத்துக்கு நாங்கள் விசேஷ விதமாக இதற்காக நன்றி சொல்கின்றோம். ஆனால் இன்னும் என்னவென்றால் இந்த மீண்டும் தங்களது சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் முழுமையாக அந்த பகுதிகளிலே தங்களது வாழ்க்கையை முழுமையாக ஆரம்பித்து செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இன்னும் முழுமையாக பூர்த்தி அடைப்படவில்லை. ஆகவே நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் அந்த செயல்பாடுகளையும் மீண்டும் எடுத்து செல்லும் என்று.
தந்தை ஜார்ஜ் சிகாமணி, இலங்கையில் ஒப்புரவு ஏற்படுவதற்கு தல திருச்சபை எடுத்து வரும் தவக்கால நடவடிக்கைகள் குறித்த தங்களின் தொலைபேசி பகிர்வுக்கு வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களின் ஒப்புரவுக்கான பணி சிறக்க இறைவனை வேண்டுகின்றோம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.